ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்பர்களே, ஆதியாகம புத்தகத்தின் விளக்க உரை மற்றும் யாத்திராகம புத்தகத்தின் விளக்க உரை எங்களிடத்தில் உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக் கொள்ளுங்கள்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சி முதல் நாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கியிருக்கிறோம். முதல் 7 வசனங்களை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இந்த புத்தகம் 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் 4 சுவிசேஷங்களிலேயும் நடைபெறுகிற சம்பவங்களின் தொடர்ச்சியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செயல்படுவதை நாம் காணக்கூடியதாயிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெறப்போவதை குறித்தும் அதற்காக காத்திருக்கும்படியாகவும் கூறினார். உடனே சீஷர்கள், இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் சொன்ன காரியத்தை 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3:8 வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இது இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு கட்டளை என்று சொல்லலாம். இது திருச்சபைக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை அல்ல, ஒவ்வொரு தனி விசுவாசிக்கும் தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்படுகிற கட்டளை. பரிசுத்த ஆவியானவர் வந்து திருச்சபையை உருவாக்கும் முன்னதாக இயேசு தன்னை பின்பற்றினவர்களுக்கு கொடுத்த கட்டளை. இன்றைக்கும் இது எனக்கும் உங்களுக்கும் நேராய் வருகிற கட்டளை. ஆம் பிரியமானவர்களே, இந்த கட்டளை என்ன சொல்கிறது? இந்த உலகத்திற்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை சொல்கிறது. திருச்சபைதான் ஊழியர்களை அனுப்ப வேண்டும், அவர்கள்தான் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருப்பதற்கல்ல, நாம் ஒவ்வொருவருமே கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஈடுபாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீர்களா? அல்லது தூரமான இடங்களுக்கும் வசனங்களை கொண்டு சென்று பணி செய்கிற ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்கிறீர்களா? வானொலி மூலமாய் அன்றைய வசனம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதிலே உங்களுடைய பங்கு என்ன? அது மட்டுமல்ல, தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திலே எந்த அளவு பங்கு பெற்றிருக்கிறீர்கள்? இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நேரத்தை குறித்தும் காலத்தை குறித்தும் பேச விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை. இது விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் நேராக வருகிற கட்டளை. அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, அவர் என்னையும் உங்களையும் பார்த்துத்தான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று கூறினார். இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களிலே திடீரென்று இயேசு கிறிஸ்து நம் முன்னாலே காட்சி அளிப்பார் என்றால் அவருடைய வருகையை குறித்து அவர் நம்மோடு பேசப்போகிறதில்லை. இன்னமும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் அறியாதவர்களுக்கு அதை கொடுப்பதை குறித்து தான் பேசுவார். ஏன் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு தேவை வல்லமை. இந்த வசனங்களிலே ஒரு வாக்கு தத்தம் நமக்கு அடங்கியிருக்கிறது. நீங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருந்தாலும் நம்மிலே எந்தவிதமான வல்லமையும் இல்லை, திருச்சபையிலே எந்தவிதமான வல்லமையும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரிலே வல்லமை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே தனி மனிதர்கள் மூலமாகவும் திருச்சபை மூலமாகவும் வானொலி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் செயல்படுகிறவராய் இருக்கிறார். நம் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி, நாம் அதற்கு அனுமதிக்கிறோமா இல்லையா என்பதுதான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அது மட்டுமல்ல எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றும் கூறினார். நம்முடைய சாட்சி இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. இங்கே எருசலேமிலும் என்று சொல்லப்பட்டிருப்பது நாம் வசிக்கும் நம்முடைய சொந்த கிராமங்களையும் நாம் வசிக்கும் சொந்த பட்டணங்களையும் நகரங்களையும் குறிக்கிறது. எனவே நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நம்மை சுற்றி முதலாவது நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக யூதேயா முழுவதிலேயும் என்று வாசிக்கிறோம். இது நம்முடைய மொழி பேசுகிற மக்கள் எல்லாரையும் குறிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவதாக சமாரியாவிலும் என்று சொல்லும்பொழுது நம்முடைய மொழி பேசும் மக்கள் கூட்டத்தை விட்டு இன்னும் சற்று அப்புறத்தில் இருக்கிற மக்களை அது குறிக்கிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் தொடர்பு கொள்ளாத மக்களை அது குறிக்கிறது. அனுதின வாழ்க்கையிலே நாம் அவர்களோடு தொடர்பு இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர்களுக்கும் நாம் சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலேயும் அடிக்கடி நாம் பார்த்து பழகாதவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட வேண்டும். சமுதாயத்திலே நம்மோடு நெருங்கிய உறவிலே இல்லாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இறுதியாக கர்த்தருடைய வார்த்தையானது பூமியின் கடைசி பரியந்தம் கடந்து செல்ல வேண்டும். இதுதான் கர்த்தருடைய பாரம். நாம் அவரை நேசிப்போம் என்று கூறுவோம் என்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவருடைய கட்டளை தனிப்பட்ட விதத்திலே நம்மை நோக்கி வருகிறது. இதை ஒரு கூட்டத்திற்கு நேராக நாம் திருப்பிவிட முடியாது. திருச்சபை இதை செய்கிறது. எனவே நான் இதில் ஈடுபட தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்க அழைக்கப்படவில்லை. அருமையானவர்களே, கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக எந்த வகையிலே எந்த அளவு நீங்கள் ஈடுபாடு உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? இன்று நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 1:9.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது.
இயேசுவின் ஊழியத்தை பொறுத்தமட்டிலேயும் அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க அற்புதம். இன்றும் மிக அற்புதமானதே. இந்த காலத்திலேயும் வான்வெளி பிரயாணங்களை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம். இக்காலத்திலே வான்வெளியிலே பிரயாணம் என்பது புதிய ஒன்றல்ல. இயேசு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே வானத்திற்கு நேராக எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதற்காக அவருக்கு ஒரு ராக்கெட் தேவையாயிருக்கவில்லை. விண்வெளியிலே பயணம் செய்வதற்கான விசேஷித்த உடையும் அவருக்கு தேவையில்லை. ஓரளவு அவர் மேலே போனவுடனே அவரை வரவேற்க ஒரு மேகம் காத்திருந்தது. பின்னர் அந்த மேகத்திலிருந்து அவர் அப்படியே மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அது எப்படிப்பட்ட மேகம்? மலை மேகம் போன்ற மேகமா? இல்லை, அதுதான் ஷக்கீனா மகிமையின் மேகம். இப்படிப்பட்ட ஒரு மேகம்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயும் கர்த்தர் மோசையோடு பேசியபொழுது இறங்கியது. இயேசு தனது பிரதான ஆசாரியரின் ஜபத்திலே ஜபிக்கும்பொழுது, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று ஜபித்தது போல எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் உலகத்திலே பிறந்தபொழுது கந்தை துணியிலே சுற்றி வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மகிமையின் மேகம் அவரை சூழ்ந்து கொண்டது. இவ்வண்ணமாகவே பிதாவின் வலது வாரசத்திற்கு அவர் திரும்பினார். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டு தேவதூதர்கள் காட்சி கொடுத்தார்கள். அவர்களும் மனிதர்களைப் போலவே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார்கள். பாருங்கள், 10:11.
அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவே பரத்திற்கு ஏறினார். இந்த மகிமைப்படுத்தப்பட்ட இதே இயேசு இதே வண்ணமாக திரும்ப வருவார். சகரியா 14:4 என்ன வாசிக்கிறோம்? அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். இங்கே நாம் வாசிப்பது என்ன சொல்லுகிறது? எந்த இடத்திலிருந்து இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே இடத்திற்கு மீண்டுமாக அவர் திரும்ப வருவார். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 12:12 பாருங்கள்.
அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள்.
இங்கே ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 மைல் தூரத்திற்கும் இது குறைவானதே. இப்படி தூரம் கூறப்பட்டிருக்கிறபடினாலேதான் பண்டிகை காலத்திலே எருசலேமுக்கு வருகிறவர்களும் இந்த தூரத்திற்குள்ளேயே தேவாலயத்திற்கு அருகிலேயே தங்கியிருப்பார்கள். அப்பொழுதுதான் எருசலேமிற்கு தொழுது கொள்ள வருவதற்கு அவர்களுக்கு எளிதானதாய் இருக்கும். பண்டிகை காலங்களிலே இந்த ஒலிவ மலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஓய்வு நாள் தூரத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். வசனங்கள் 13-14 பாருங்கள்.
அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்துலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்.
இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய காரியமே. சமுதாயத்திலே இப்பொழுது அவர்களை குறித்து இருந்த தவறான கண்ணோட்டம் எல்லாம் மாறிவிட்டது. மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை உலகம் அறிந்துவிட்டது. ஏற்கனவே கூறியது போல மரியாள் கன்னியாய் இருக்கும்பொழுது இயேசு தோன்றி பிறந்தார் என்பதும் தெளிவாகிவிட்டது. இப்பொழுது அங்கே கூடியிருந்த அப்போஸ்தலர்களுடைய எண்ணமும் மற்ற விசுவாசிகளுடைய எண்ணமும் ஒன்றாயிருந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையை இப்பொழுது நாம் உண்டாக்க முடியாது. அது ஒரு குறிக்கப்பட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்ட காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே நடைபெற்றது. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இப்பொழுது வாழவில்லை. இப்பொழுது நாம் பரிசுத்தாவியானவரின் வருகைக்காக காத்திருக்கவில்லை. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்துவிட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 15-18 வரை பாருங்கள்.
அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தங்கொள்ளும் அக்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது.
இங்கே பேதுரு மீண்டுமாக பேசுகிறார். இது பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னதாக நடைபெற்ற காரியங்கள். இந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேண்டும். இதேபோலத்தான் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட வசனங்களிலே யூதாஸ் காரியத்தை குறித்த ஒரு தெளிவான காட்சியை நமக்கு காட்டுகிறார். மத்தேயு 27:5 வசனத்திற்கும் இங்கே அப்போஸ்தலர் 16-25 வசனங்களிலே உள்ள பகுதிக்கும் வித்தியாசம் காணப்படுகிறதே என்று நீங்கள் கேட்கலாம். மத்தேயு 27:5 அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 16:5 அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக அவன் தலையீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த காரணத்தினாலேயே அந்த 30 வெள்ளிக்காசிலே வாங்கப்பட்ட நிலம் இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா என்று அழைக்கப்பட்டது என்றும் பார்க்கிறோம். அப்படியென்றால் உண்மை எதுவாக இருக்கும்? யூதாஸ் தனது இடுப்பிலே அவன் வழக்கமாக கட்டும் அந்த கயிற்றினாலேயே தனக்கு தூக்கு கயிறு உண்டு பண்ணி தொங்கியிருக்க வேண்டும். கயிறு உருவியோ அல்லது கயிறு அந்து போயோ அவன் தலைகளாக விழுந்து குடல் வெடித்து மறித்திருக்க வேண்டும். இவன் தேவாலயத்திலே எரிந்ததாக சொல்லப்படுகிற பணத்தை காணிக்கையோடு சேர்க்கப்பட முடியாது. ஏனென்றால் தவறுதலாக சம்பாதித்த பணம் எதுவும் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேர்க்கப்படக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களிலே யூத சட்டத்தின்படி இந்த பணம் கொடுத்தவர்களிடத்திலேயே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். அவன் இல்லை, கட்டாயம் இதை ஆலயத்திற்கே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பான் என்றால் அதை ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே செலவு செய்வதற்கு பதிலாக பொது காரியங்களுக்கு செலவு செய்வார்கள். எனவே யூத சட்டப்படி அவன் என்னதான் ஆலயத்திலே கொண்டு வந்து அந்த 30 வெள்ளிக்காசுகளையும் எரிந்திருந்தாலும் அது யூதாசனுடைய பணம்தான். எனவே அதை எடுத்து அந்நியர்களை அடக்கம் பண்ணுவதற்காக நிலத்தை அதனாலே கொண்டார்கள். அப்போஸ்தலர் 19:20.
இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது.
இங்கே நடைபெற்ற காரியத்தை குறித்து எல்லா காலமும் கேள்வி எழுப்பப்படுகிறதாகவே இருக்கிறது. சீமோன் பேதுரு இப்படி யூதாசின் இடத்திற்கென்று ஒரு ஆளை தெரிந்தெடுத்திருக்க வேண்டுமா, இது தேவையில்லையா என்ற சர்ச்சை காலம் காலமாய் இருக்கிறது. பாருங்கள் வசனங்கள் 21-22.
ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராய் இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான்.
இங்கே யூதாசின் இடத்திற்கு ஒருவனை தெரிந்தெடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோ பிரசன்னமோ இல்லாமல் பேதுரு செய்த ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் இன்னமும் கொடுக்கப்படவில்லை. மத்தியா நல்ல ஒரு மனிதன்தான். அப்போஸ்தலனாக இருக்க தகுதி பெற்றவனாக கருதப்பட்டான். அந்த தகுதியில் ஒன்று, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் பார்த்திருக்க வேண்டும். அந்த தகுதி அவனிலே இருந்திருக்கிறது. வசனங்கள் 23-26 பாருங்கள்.
அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான்.
இது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் என்று சொல்ல முடியாது. உண்மையாகவே மத்தியா யூதாசின் இடத்தை எடுத்துக்கொண்டானா, இது நமக்கு தெரியாது. நாம் விசுவாசிப்பது என்னவென்றால், அவருடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்து யூதாசனிடத்திலே மற்றும் ஒருவரை நியமித்து விட்டார். மத்தியாவை குறித்து அதற்கு பிறகு நாம் கேள்விப்படவே இல்லை. அவருடைய ஊழியத்தை குறித்த எந்த குறிப்பும் நமக்கு தெரியாது. எனவே யூதாசின் இடத்திலே தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தலனாய பவுல் என்று சொல்லலாம். இவ்வாறு நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், அப்போஸ்தலனாய பவுல் கலாத்திய விசுவாசிகளுக்கு தன்னை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். கலாத்தியர் 1:1. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்று கூறியிருக்கிறார். இங்கே மிக தெளிவாக பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்பதை கூறுகிறார். எப்படி இதை இவ்வளவு தெளிவாக சொல்கிறார்? அவர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே இவ்வாறு கூறுகிறார். அப்போஸ்தலனாய் பவுலுடைய ஊழியத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே யூதாசின் இடத்தை எடுத்த அப்போஸ்தலன் பவுலே என்று சொல்ல முடியும். பின்னால் வருகிற அதிகாரங்களிலே இதை குறித்து இன்னும் சற்று நாம் விவரமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் ஆரம்பம் குறிப்பிடத்தக்க ஒன்று. எப்படி 4 சுவிசேஷங்களின் நிறைவாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் வருகிறது என்பதை ஒருமுறை கூட சிந்திப்போம். மத்தேயு உயிர்த்தெழுதலோடு கூட நிறைவு செய்கிறார். மார்க்கு பரத்துக்கு ஏறியதோடு நிறைவு செய்கிறார். லூக்கா பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தோடு நிறைவு செய்கிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை குறித்த வாக்குத்தத்தோடு நிறைவு செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 1 இந்த 4 குறிப்புகளையும் உள்ளடக்கியதாக ஆரம்பமாகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகமே சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையிலே உண்டான பாலம். இப்பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் வருகையை குறித்து 13 பார்க்கிறோம். திருச்சபையின் காலத்திலே அப்போஸ்தலனாய பேதுரு கொடுத்த முதல் செய்தி 14-47 வரை அடங்கியிருக்கிறது. இப்பொழுது அப்போஸ்தலர் 2:1 பாருங்கள்.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
பெந்தேகொஸ்தே எனும் நாள் வந்தபோது என்று சொல்லப்படும் பொழுது நிறைவேறிற்று என்றும் அதை மொழிபெயர்க்கலாம். பெந்தேகொஸ்தே என்ற நாள் வந்து நிறைவேறிய பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்றும் கூறலாம். இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகையானது முதல் கனி படைக்கும் பண்டிகையிலிருந்து 50வது நாள். லேவிய ராமத்தை நாம் படிக்கும்பொழுது முதல் கனிகளை கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வரும் பண்டிகையை குறித்து நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த முதல் கனி என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. கிறிஸ்துவே முதல் கனி. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 23 வசனத்திலே அப்போஸ்தலனாய பவுலும் சொல்லும்பொழுது, அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து என்று சொல்கிறார். பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. கவுனியங்கள் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7 வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாயிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே பஸ்காவானது நிறைவேறிவிட்டபடியினாலே முதற்கனிகளை படைக்கும் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். பெந்தேகொஸ்தே பண்டிகை மற்றும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இது திருச்சபையின் ஆரம்பத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே திருச்சபை ஆரம்பமாயிற்று. எனவே பெந்தேகொஸ்தே நிறைவேறிய பொழுது என்று சொல்லும்பொழுது என்ன காரணத்திற்காக அது குறிக்கப்பட்டதோ அது நிறைவேறிவிட்டது. பெந்தேகொஸ்தே பண்டிகை அன்று கர்த்தருக்கு போஜன பலி செலுத்த வேண்டும். இது புளிப்புள்ள 2 அப்பங்களாக செய்து படைக்கப்பட வேண்டும். லேவியராமும் 23 அதிகாரத்தில் இதை குறித்து பார்க்கிறோம். இதுதான் திருச்சபையின் ஆரம்பத்தை சொல்கிறது. அது மட்டுமல்ல, எல்லாரும் காணும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவருடைய வருகையையும் அது குறிக்கிறது. உலகத்திலிருந்து ஒரு கூட்ட மக்களை திருச்சபையாக அழைக்கும் பணி ஆரம்பமானது. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகொஸ்தே நாளன்று கொடுக்கப்படுவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு திருச்சபை இல்லை, 5 நிமிடங்களுக்கு பின்னர் திருச்சபை உருவாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பெத்லகேம் எப்படியோ, அதேபோல பெந்தேகொஸ்தே நாளன்று பரிசுத்தாவியானவர் வருகைக்காக எருசலேம் பயன்படுத்தப்பட்டது. பரிசுத்தாவியானவர் வந்து விசுவாசிகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். இதன் பொருள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் அங்கங்களாக்கினார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பெந்தேகொஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு பணிவிடையை செய்ய வேண்டும். பெந்தேகொஸ்தே நாள் நிறைவேறியது. அவ்வாறு சொல்லும்பொழுது மதியம் 12 மணிக்கோ அல்லது காலை 7 மணிக்கோ அல்லது மாலை 2 மணிக்கோ என்பதல்ல. பெந்தேகொஸ்தே என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது இப்பொழுது நிறைவேறிவிட்டது. தொடர்ந்து இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும் முன் நம்முடைய இருதயத்திலே நாம் ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசிகளாக பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பெற்றவர்களாக நாம் இருக்கிற இடங்களிலே முதலாவது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு அப்புறத்திலே இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுவதை குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். அதிலே நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மிகவும் தூரத்தில் உள்ளவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக நம்மால் செய்யக்கூடிய காரியத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களிலே அநேகர் இந்த வானொலி ஊழியத்திலே பங்கு பெற்று வருகிறீர்கள். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த மிகப்பெரிய பணியிலே நீங்கள் கரம் கொடுப்பது மிகவும் ஆசீர்வாதமானதாய் இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தரை அறிந்து வருகிறார்கள். இதன் பலனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் கட்டளையிடுவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பரத்திற்கு ஏறி செல்லும் முன்பதாக நாங்கள் இருக்கும் இடத்திலேயும் எங்களுக்கு அப்பாலான இடங்களிலேயும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சாட்சிகளாயிருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்த கட்டளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனங்களை கேட்ட பின் நானும் இந்த கர்த்தருடைய பணியிலே ஈடுபாடு கொள்வேன் என்று தீர்மானித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களிலே நீர் எதிர்பார்க்கிற சாட்சி எங்கள் குடும்பத்திலேயும் எங்களுடைய தெருவிலேயும் எங்களுடைய ஊரிலேயும் நாங்கள் பணி செய்கிற எந்த இடத்திலேயும் காணப்படத்தக்கதாக எங்களை உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே காத்துக்கொள்ளும். மற்றவர்களும் கர்த்தரை அறிவதை குறித்து நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக பாரமுள்ளவர்களாக செயல்படும் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4.